الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد அதாவது பாகிஸ்தானில் அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய பெயர் வந்து ஷாஹித் அலி. அது இஷ்தியாக் அகமது அவருடைய மச்சான் ஒரு ஆள் இருக்கார், ஷாஹித் அலி. அவர் இல்லை, இது வேறு அந்த ஜமாத்து, அதில் இருக்கக்கூடிய ஒருவர். அப்போ அவர் சமீபத்தில் தொடர்பு கொண்டு இந்த கொள்கைகளை பற்றி அவர் கேட்டார். அப்போ அதுகளை நாம் சொன்னோம், முடிஞ்சு சரி. அப்போ அந்த விஷயங்களை சொன்னோம். அப்போ இது அங்கே அவருக்கு தெரியப்பட்டு அவருக்கு தடையை போட்டான். நீங்கள் ஏன் இங்கே இலங்கையோட தொடர்பு போண்டிங்க அப்படின்னு தடையை போட்டிக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆளை அனுப்பி அவங்களுக்கு அவரை வழிகெடுக்கிறதுக்கு இதில் வந்து சேர்ந்துருப்பாருண்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இஜ்மாவு சஹாபாவெல்லாம் கூடான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இஜ்மாவு சஹாபாவை பின்பற்றுறாங்க இலங்கையில் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு விஷயத்த அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதில் ஒன்று பெருநாள் தொழுகை, ஜனாசா தொழுகை. இதில் தக்பீர் கட்டும்போது கையை உயர்த்தி உயர்த்தி கட்டுறோம். இது ஹதீஸில் இல்லை, இது இஜ்மா உ சஹாபா. ஆனால் அவங்களும் அப்படித்தான் செய்கிறாங்க. அடுத்தது இஜ்மா உ சஹாபா அவங்க ஏற்றுக்கொள்கிற இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த குர்ஆன் கட்டப்பட்டு இப்படி இருக்க இல்லை. இந்த குர்ஆனை ஒன்று திரட்டினது அபூபக்கர் சித்திக், உமர் ஹத்தாப், அவங்க இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட காலத்தில். அப்போ இதெல்லாம் இந்த அவங்க பின்பற்றத்தானே செய்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் ஒன்று அவருக்கு கொடுத்திக்காங்க. அவரை இதில் வந்து வந்து சேர்ந்திருப்பறாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவங்களோட பார்வையில் அவர் இதில் வந்து சேர்ந்த வழிகாட்டில் போயிடுவாருண்டு சில பொய்களையும் சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு. இப்போ தப்லீ ஜமாத்தின் அப்படி இருக்குது, மார்க்கத்துக்காக வேண்டி பொய் சொல்லலாம். அப்போ அவர் தொடர்பு கொண்டு கேட்டார், அப்போ இப்படி சொல்கிறாங்களே இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அது சம்பந்தமாக நாம் அவருக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தோம். அப்போ அதைத்தான் நாங்கள்னா சொல்ல வர்றது அந்த விஷயத்தை. என்னான்னு கேட்டால், முதலாவது அவங்களோட இது இந்த குர்ஆன், இப்போ எங்களோட கையில் இந்த இருக்கிற குர்ஆன் இது நபியுடைய காலத்தில் இருக்க இல்லை. அபூபக்கர் சித்திக், உஸ்மான் அவங்களோட அந்த ஆட்சி காலத்தினால் இது திரட்டப்பட்டதுன்னு வரலாறு இருக்குது. சஹீஹ் புகாரிலெல்லாம் இருக்குது, உண்மைதான். அப்போ இது நம்ம தௌஹீதில் இருக்க சில, இதே போல இந்தியா பிஜே இடத்துலலாம் குராபிகள் மிக கடுமையாக விமர்சித்து கேள்விகள் கேட்டாங்க. எப்படி நீங்கள் அப்போ இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றி சொல்கிறீங்க, அப்போ இந்த குர்ஆன் திரட்டினது யார்? அபூபக்கர் உஸ்மான் தானே. அப்போ இந்த இதை நீங்கள் ஏற்கிறீங்களே, அப்போ குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஒன்று எடுக்கிறீங்கன்னு அந்த காலத்திலேருந்து விமர்சித்து வந்தாங்க. நாம் அப்போ பதிலெல்லாம் கொடுத்தேன் அதுக்கு. பிஜேயும் அதுக்கு விளக்கங்கள் அவங்களுக்கு கொடுத்தது. ஆனால் அவங்க இனி ஏற்றுக்கொள்கிற இல்லையே, ஏற்றுக்கொண்டால் தான் வந்துடுவாங்களே, அவங்க ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இப்படி விமர்சனம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ இது மிகவும் பிரபல்யமான ஒரு வரலாறு. இது என்னன்னு கேட்டால், நபீர மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் அவங்கெல்லாம் கூடி சொன்னாங்க, இந்த குர்ஆன் இல்லாமல் போயிடும், ஏண்டா எல்லாரையும் உள்ளத்தில் இருக்குது, எல்லாரும் மௌத்தா போனால் என்ன நடக்கும், ஒரு யுத்தத்தில் பெருவாதி சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க, அதனால இந்த குர்ஆனை நம்ம அவசரமாக கூடி ஒன்றா சேர்த்து கட்டி வச்சிருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். அது பிறகு வந்துட்டு உமர் ஹத்தாபு சொன்னாலும் அது எப்படி நாம் செய்கிறது, நபி செய்யாத ஒன்று அப்படின்ட்டு. அப்போ அபூபக்கர் சித்திக் சொன்னாலும் இதில் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் கட்டளை போட்டாங்கன்னா யார் யார்கிட்ட குர்ஆன் இருக்குதோ கொண்டுக்கிட்டு வாங்கண்டு. அப்ப முள்ளுல தோலுல எல்லாம் எழுதி வச்சது உள்ளத்துல பாடமாக்குன்னா கொண்டுகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்க. இப்படி வந்து பார்த்தா கடைசியில ஒரு ஆயத்தை காண இல்லை, தேர்டுனா இல்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு ஆயத்தை இருந்தது. பிறகு பார்த்தா ஒரு சஹாபி வந்து சொன்னாலும் அந்த ஆயத்தை நான் பாடமாக்கி வச்சுக்கேன் அப்படின்ட்டு அதையும் சொல்லும் எடுத்து எல்லாம் ஒன்று சிரட்டினதாக ஒரு பிறப்பள்ளியமான வரலாறு இது புகாரில் இருக்குது. சரியா, இப்போ இதுக்கு சொல்றது என்ன, இதான் இஜ்மாவு சஹாபாங்கிறது. இப்போ அவங்க கேட்குறான், இதை நீங்கள் எடுக்கத்தானே செய்றீங்க, அந்த குரானை ஏற்றுக்கொள்றீங்களே அப்படின்ட்டு ஒரு கதையை அவங்க முன்வைக்கிறான். அந்த காலத்தில் இருந்து இந்த குராபாத்தில் உள்ளவங்க இந்த குரான் ஹதீஸ் யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இதை எதிராக கொண்டுகிட்டு வந்து கேள்வி கேட்கிறது. அப்போ சில வரலாறுகள் ரொம்ப பிரபலியமாக இருக்கும், ஆனால் குரான் ஹதீஸுக்கு முரணாக இருக்கும். இதுகளை பார்த்து நாம் மயங்கிடக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று தரேன் உங்களுக்கு. முழு உலகத்திலேயும் பிரபல்யமான ஒரு வரலாறு எல்லாரும் பேசுறாங்க என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு நஜ்ஜாஷி மன்னர் அபு சுஃபியான் அவருடைய மகள் உம்மு ஹபீபாவை தன்னுடைய சொந்த பணத்தை மகராக கொடுத்து நபிக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்ப உம்மு ஹபீபா மதீனாவில் வாழ்ந்தார்கள் என்பது பிரபல்யமான ஒரு வரலாறு. ஆனால் இது ஹதீஸுக்கு முரண். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு அபு சுஃபியான் நபியிடத்தில் போய் மூணு விஷயங்களை கேட்டாங்க. அதுல ஒன்னு சொன்னாங்க, என்னோட மகன் முஆவியாவை நீ ஒரு படை தளபதி ஆக்குங்க அப்படின்னு. சரின்னு ஆக்குனாங்க. அது இன்னொன்று சொன்னாங்க, அரபிகளே மிகவும் அழகான ஒரு என்னோட மக இருக்குது உம்மு ஹபீபா, அதை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிடுங்கண்டாங்க. அப்போ ஹதீஸில் இருக்குது ஃபதஹு மக்காவில் தான் திருமணம் முடிக்க சொல்லி அபு சுஃபியான் சொன்னது, முடிச்சிருக்கிறான் நபியோட மனைவி உம்மு ஹபீபா. ஆனால் வரலாறு சொல்லுது எவ்வளவு காலத்துக்கு முன்னுக்கு நஜாஷி மன்னர் திருமணம் முடிச்சு கொடுத்தாருண்டு. நஜாஷி மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும்போதே மூத்தாயிட்டாரு, அவங்க தொழுவிச்சம் இருக்கிறாங்க. அப்ப ஃபதஹு மக்கா நடந்தது பிறகு. அப்ப நாம வரலாற்றை எடுக்கிறதா ஹதீஸை எடுக்கிறதா என்று கேட்டால், நாம ஹதீஸை தான் எடுக்கணும், வரலாறு தள்ளிட வேண்டியதான். அது எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் சரி. இதே போல அபூபக்கர் சித்திக்குடைய காலம், உஸ்மானுடைய காலத்தில் அந்த குர்ஆன் கட்டப்பட்டது, இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, அதனால இஜ்மாவு சாபா முழுவதையும் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்ல வராங்க. இது மிகவும் பல வரலாறுல இருக்குது. இந்த வரலாறு குர்ஆனுக்கு முரண், இந்த ஹதீஸுக்கு முரண். சரியா, அது என்ன ஹதீஸுக்கு முரண் என்று கேட்டால், சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல, இது இருவாவுல் வலியில 2558 ஹதீஸ். என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸாஃபிரு பில் குர்ஆன், குர்ஆனை எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்யாதீர்கள், இலா அருளில் அது, எதிரிகள் விரோதிகளுடைய நாடுகளுக்கு. ஏன், இன்னி அஹாபு அன் யனாலஹுல் அது, இந்த எதிரிகள் இந்த குர்ஆனை எடுத்து ஏதும் செய்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அவர் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த குர்ஆனை எடுத்துக்கிட்டு காஃபிரான நாடுகளுக்கு போவாதீங்க, அவன் குர்ஆனை கண்டா எடுத்து அதை இழிவுபடுத்துவான், என்னமோ செய்வான், போட்டு நெருப்பு வைப்பான், பிரிப்பான், என்னமோ செய்ய வேண்டாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது நமக்கு, நபியுடைய காலத்துல குர்ஆன் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப சொல்லுவான் இல்ல இல்ல உள்ளத்துல இருந்தது. அதே அங்க சொன்னாங்க, உள்ளத்துல இருந்ததா இருந்தா அப்போ எங்கேயும் பிரயாணம் போனால சொல்லுவாங்க, அவங்களே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லை, குர்ஆன் இருந்திருக்கு நபிர காலத்தில், ஆனா எந்த தோற்றத்தில் இருந்துச்சு, இப்படி 30 ஜூஸும் ஒன்னா கட்டியா அல்லது ஒவ்வொரு ஜூஸா 5, எப்படியோ குர்ஆன் இருந்திருக்கு அவ்வளவுதான் கட்டப்பட்டு. அது முள்ளில் எழுதியிருக்கோம், தோலில் எழுதியிருக்கோம், அப்படி இருந்தா கூடாதா? இவங்க கட்டாம இருந்தால் இன்றைக்கு என்ன செய்யும், சின்ன சின்னதாக இருக்கும். பண்டிகை பாருங்க, ஒவ்வொரு ஜூஸாக பிரித்து பிரித்து கட்டி வச்சுக்காங்க, 30 ஜூஸ் கூடுமா கூடாது? இன்றைக்கு ஒரு ஆள் செய்யலா இந்த குர்ஆன் எடுத்து, அது 114 ஆக்கிறாள் இந்த குர்ஆன் இன்றைக்கு ஒரு ஆள். இப்படி ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு சின்ன இதை அடிக்க வச்சுக்காரு, ஒரு ஆள் செஞ்சிட்டாரு, யார் செய்ய ஒரு ஆள் செஞ்சிட்டாரு, எங்கள்ட சகோதரர் நாசர் சகோதரர் செஞ்சிட்டான்னு வச்சுக்கிடுமே, உடனே இதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வோம், கூடான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு நாசர் சகோர் இப்படி செஞ்சதுனால அவ என்ன சொன்னாலே ஏற்றுக்கொள்ளுவோம் நாம மார்க்கமா. ஏன் இந்த குரான் நாம ஏத்துக்கிட்ட 114 ஆக்குனத்தை, அதனால அவ என்ன சொல்றாரு அதெல்லாம் நாமளே ஏற்றுக்கொள்ளணும். இதை அவங்க சொல்ல வர்றான். அப்ப நீங்க அபூபக்கர் உஸ்மான் இதை ஏற்றுக்கொண்டால் இஜ்மாவுசாவ மற்ற விஷயங்கள் குளிக்கிறது அது இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல வர்றாங்க. இது எவ்வளவு பெரிய பிள்ளை. அப்ப இந்த வரலாறை நாம எப்படி பாக்குறது? புகாரில் இடிக்க இருந்துட்டு போட்டோம், இப்படி முஸ்லீம் இடிக்கிறவும் ஹபீபாவுடைய விஷயம். அப்ப நாங்க ஹதீஸ் குரானை தான் எடுக்கணும். அதனால இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், லா துஸாஃபிரு பில் குர்ஆன் இலா அர்துல் அது, எதிரிகளுடைய தேசங்களுக்கு இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு செல்லாதீர்கள். இன்னி அஹாபு அன் யனாலஹு அல் அது, எதிரிகள் இந்த குர்ஆனை எடுத்து ஏதும் செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப விளங்குது குர்ஆன் இருந்திருக்குது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு தோட்டத்தில் குர்ஆன் இருந்திருக்குது. அப்ப இந்த வரலாறு என்ன செஞ்சாங்க, நமக்கு தேவையா என்ன செஞ்சாங்க? இது இஜ்மாவு சஹாபா, நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா ஒன்னு சின்ன சின்ன இருந்தத்தை ஒன்னாக்கிப்பாங்க, முள்ளுகளை இருந்தத்தை எடுத்து தாளுக்கு எடுத்திப்பாங்க, என்னமோ. ஆனா எழுதப்பட்டிருக்குது நபிர காலத்துல ஹஜ்ஜத்தில் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு ஹதீஸை சொன்னாங்க. உடனே ஒரு சஹாபி எழுப்பி கேட்டான், யார ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸை எனக்கு எழுதி தரும்படி சொல்லுங்கள் என்றாங்க. உடனே சஹாபாக்களுக்கு சொன்னா, இதை எழுதி கொடுங்க அபு ஷாபாக்கு அப்படின்னாங்க. அப்ப இருந்திருக்கிற தாழ் பேனையில் அந்த காலத்துல எதுலயோ எழுதி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான், எழுத்து இருந்திருக்க அந்த காலத்துல. அப்போ இத அவங்க சொல்லி பாகிஸ்தான்ல இவருக்கு இந்த ஷாஹித் அலிக்கு இஜ்மாவு சஹாபா இதை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப ஏன் இந்த பெருநாளைக்கு குளிக்கிறது, தக்கப்பல் அல்லாஹும் பெண்கள் நடுவில் நீண்டு தொழுவிக்கிறது, ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க? அப்ப இதை ஏற்று அதை ஏற்கணும். அவங்க இஜ்மா சஹாபா ஏத்திருக்கிறாங்க, நீ அங்க போய் சேர தேவையில்லைன்னு குழப்பிக்காங்க. அப்ப இது பச்சை பிழையான ஒரு வழக்கங்கள் தெளிவாயிட்டு நமக்கு. ஏன்னா எங்களுக்கு சரியான ஹதீஸ் இருக்குது நபி காலத்தில் இப்படி குரானை கொண்டு விட்டு போவானு சொல்லிக்காங்க. அப்ப இப்படி சொல்லலாமா? இல்ல இல்ல, இது அபூபக்கர் சித்திகள காலத்துக்கு பிறகு உள்ளத்தை சொன்னாங்கன்னு சொல்லலாமா? அதுக்கு போறான் குரான் வர அந்த குரான் எடுத்துட்டு போவாதீங்க அப்படியா? அதான் கருத்து. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது அருமை தோழர்களுக்கு சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி குரான் எடுத்துக்கிட்டு போவாதீங்க. அப்ப அவங்களோட காலத்துல குரான் இருந்திருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து அவங்க அவர் கொடுத்திருக்கிறாங்க, எப்படி இவங்க ஜனாசா தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு கையை தூக்குறாங்களே, தூக்கி தூக்கி கட்டுறாங்களே, இது எப்படி செய்வாங்க? குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, இஜ்மாவு சஹாபா தான் சொல்றாங்க. இந்த விஷயத்துல முழு உலகத்துல எல்லா பிரிவுகளும் மதுகபுகளும் கை தூக்குறதான் கட்டுறது. ஜனாசாவுக்கு 4 அல்லாஹு அக்பர் உயர்த்தி உயர்த்தி கட்டுவாங்க. பெருநாளைக்கு 7-5 உயர்த்தி உயர்த்தி தான் எல்லாரும் கட்டுறது. ஆனா அவங்க அதுக்குள்ள ஒரு விதத்தை செஞ்சு கொள்வாங்க, இடையில சுபஹானக்கல்லாஹும் ஓதிக்கொள்வாங்க. இந்த கையை இப்ப தூக்காதவங்க யாருன்னு கேட்டா பிஜேட பாட்டி மட்டும்தான். எஸ்எல்டிஜேயும் ஏசிடிஜேயும் இப்ப தூக்குற இல்லைன்னு கேள்வி அல்லாஹாலம் தெரியாது. ஏதோ தௌஹீதுல உள்ள சில பிரிவுகள் தான் இந்த கையை தூக்க கூடாது, ஆதாரம் இல்லை, இது இஜ்மாவு சஹாபான்னு சொல்றாங்க. அவங்களாம் அவங்களும் இதை வழங்கி இஜ்மாவு சஹாபா தான் அமல் செய்யக்கூடாது, கையை தூக்கக்கூடாது. அப்ப முதலாவது தக்பீர் கையை கட்டினால் அதுக்கு பிறகு சும்மா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 7 முறை பிறகு 5 சொல்லணும். ஜனாசாவில் அல்லாஹு அக்பர் கட்டி ஃபாத்தியா சூரா ஓதணும், அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் சலவாத்து இப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் இது இஜ்மாவு சஹாபாவெல்லாம் இருக்கேன்னு நினைச்சித்தான் அந்த தௌஹீத்வாதிகளும் இப்படி சொல்றாங்க. ஆனா முழு பிரிவுகளும் மதுஹபுகளும் கையை தூக்கிதான் கட்டுறாங்க. இத அங்க சொல்லியிருக்கிறான் அந்த ஷாஹித் அலிக்கு, இந்த பாருங்க இஜ்மாவு சஹாபா கூடான்னு சொல்றாங்க, அவங்க அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, கை தூக்குறாங்க அப்படின்னு. அவங்களும் தூக்குறது தான். அப்ப அவங்கட அக்கைதா பாகிஸ்தான்ல இஜ்மாவு சஹாபா அக்கைதா, அவங்கட அக்கைதா நம்பிக்கை இதுதான். எங்களுடைய நம்பிக்கை இல்ல, நாங்களும் தூக்குறோம். எங்கட நம்பிக்கை ஹதீஸ், இது நபி வழி, இது இஜ்மாவு சஹாபா இல்ல. ஹதீஸ்ல இருக்குது. வணங்கிச்சா, அது என்ன ஹதீஸ் என்று கேட்டால், இப்ப பாருங்க, ஜனாசா தொழுகை சம்பந்தமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாலு தக்பீரிலும் கையை தூக்குவார்கள் என்று ஹதீஸ் பார்க்க போறோம். நாம இமாம் புகாரி ஜனாசா என்ற பாடத்தில் கொண்டுகிட்டு வராங்க. இப்னு உமர் அவங்களுடைய செயலை, யர்ஃபஉ யதைஹி, இப்னு உமர் ஜனாசாவில் கையை தூக்குவார்கள். அப்ப இதைத்தான் இமாம் புகாரியை கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் கிடைக்கல நாம சொல்ல போறது. அதனால அவங்க அவங்களோட கருத்தும் என்ன, இது இஜ்மாவு சஹாபா, இப்னு உமர் தூக்கி இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க. இந்த புகாரிக்கு விளக்கம் எழுதினால்தான் இப்னு ஹஜர், இப்னு ஹஜர் வந்து சொல்றார் இந்த இடத்துல எப்படின்னு கேட்டால், இமாம் புகாரி அதபுல் முஃப்ரத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள், அன் இப்னு உமர் அவர்களை தொட்டும், இப்னு உமர் அவர்கள் ஒவ்வொரு தக்பீரிலும் ஜனாசா தொழுகையில கையை தூக்குவார்கள் என்று கொண்டாங்க இந்த ஹதீஸ். இந்த இது அப்ப ஹதீஸ் நபி சொன்னாங்க இல்ல, இப்னு உமர் செஞ்ச வேலை கையை தூக்குனது என்று சொல்லிட்டு சொல்றாரு. وقد روي مرفوعا ஆனால் இதே ஷை ஹதீஸ் நபி தூக்குனதாகவும் இருக்குது, மர்ஃபுவாக நபி தூக்குனாங்கட்டும் இருக்குது. அது எங்க இருக்குது, அஹ்ரஜஹு தபரானி ஃபில் அவுஸத், தபரானி இமாம் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார். அன்னாஃபின் அனிபின் உமர் பிஇஸ்னாதின் ழைஃபின், நபி வரைக்கும் போயிருக்குது ஆனால் இது பலஹீனமான அறிவிப்பு இப்னு ஹஜர் சொல்றாங்க. இத விளங்கிச்சா, இத இப்னு உமர் ஒவ்வொரு தக்பீரிலும் ஜனாசாவிலே கையை தூக்குவார்கள் இருக்குது, இது இஜ்மா சஹாபா. இத இன்னொரு இடத்துல வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜனாசாவிலும் கையை தூக்குவார்கள் இருக்குது. இப்னு ஹஜர் சொல்றாங்க, இப்னு ஹஜர் இந்த இப்னு உமர் செஞ்சேதான் சரி, அதுதான் சரி, நபி செஞ்சாங்க இருக்கிற இது பலஹீனம்ங்கிறாரு, அந்த அறிவிப்பாளர் பட்டியல் பலஹீனம்னு சொல்றாரு, சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த சவுதி அரேபியாவில் வந்தவர் இப்னு பாஸ், ஷேக் பின் பாஸ், அவர் இந்த படிச்சுட்டு இதுக்கு ஒரு அடிக்குறிப்பு கொடுத்திருக்கிறாரு, சொல்றாரு இப்னு ஹஜர் செஞ்சது பிழை. ஏன் அவர் இங்க சொல்றாரு பாருங்க, அஹ்ரஜஹு தாரக்குத்னி ஃபில் இலல், இமாம் தாரக்குத்னி இலல் என்ற கிதாபிலே ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள், எதை, இந்த நபி கையை தூக்கினார்கள், இது ஜெயித் என்ற தரத்தில் இந்த சனதிரிக்குது. அன் இப்னு உமர் மர்ஃபுவான், இப்னு உமரை தொட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வரைக்கும் போயிருக்குது நபி செய்தார்கள் என்று. வஸவ்வப வக்ஃபஹு, ஆனால் தாரக்குத்னி சொல்லுகின்றார் இது இப்னு உமர் வரைக்கும் போனதுதான் சரி அப்படி என்று. லியன்னஹு லம் யர்ஃபஹு சிவா அம்ரு இப்னு ஷபா, இந்த இந்த அறிவிப்பை ராவிகள் இப்னு உமர் வரைக்கும் நப்பாட்டியிருக்கிறாங்க. இது ஹதீஸ் கதையில் உள்ளது, இப்னு உமர் தூக்கினார்கள். அதே நேரத்தில் இன்னொரு ராவி இருக்கிறார், உமர் இப்னு ஷபா, இவர் இதை இல்லை நபி தூக்கினார்கள் என்று சொல்றார். அவருக்கு மறுப்புங்க, நபி வரைக்கும் பொய்த்தது. இதுக்கு பிறகு இவர் சொல்றாரு, நம்முடைய இப்னு பாஸ், வல் அஸ்ஹர் அதமுல் இல்திஃபாத் இலா ஹாதிஹில் இல்லா, இது மர்ஃபு இல்ல மௌக்கு இஜ்மாவு சஹாபா தான் என்று சொல்லுகின்றார்களே, இந்த கருத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன், லிஅன்ன உமர் அல் மதுக்கூர் ஸிகத்துன், ஏனென்றால் இந்த உமர் இப்னு ஷபா என்ற ராவி இருக்கின்றாரே அவர் நம்பகமானவர், அவர்தான் நபி உயர்த்தினார் என்று சொல்லி இருக்கின்றார் கையை. ஆனா மற்றவங்க நபி உயர்த்தினார் சொல்ல இல்லை, இப்னு உமர் உயர்த்தினார் என்று சொல்லி இருக்கிறாங்க. எனவே அதனால் உமர் இப்னு ஷபா நபி கையை தூக்கினார் என்ற ஹதீஸை மர்ஃபுவாக ஆக்கியிருக்கிறாரே, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரி. ஏன் ஏனென்றால் நபி உயர்த்தினார் என்று இவர் கூட்டி சொல்லுகின்றாரே, இது ஒரு நம்பகமானவருடைய வாசகம். ஹதீஸ் கலையிலே ஒஹிய மக்பூலத்துன் அலர் ராஜிஹி இந்தல் அஇம்மத்தில் ஹதீஸ். இப்படி ஒருவர் ஒரு ஹதீஸை சஹாபி வரைக்கும் நிறுத்தாட்டுகின்றார், மௌக்குஃப் இஜ்மா சஹாபா. இன்னொருவர் நபி சொன்னார் இருக்கிறது. இப்போ நபி வரைக்கும் போன ராவி சரியாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது உசூல் ஹதீஸில் உள்ள ஒண்ணு, ஜியாதத்துல் சிக்கத்தி மக்பூலத்துன் என்று ஒரு சட்டம் இருக்குது. ஒரு நம்பகமானவர் ஒன்றை கூட்டி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல ஒரு வழக்கு ஒன்று கொடுக்கிறார் ஹதீஸ் கலையில் இவர் சொல்லிட்டு சொல்றார், வயக்கூனு தலீலன். எனவே இந்த உமர் இப்னு ஷபா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கின்றது, இது பெருத்த ஒரு ஆதாரம். அலா ஷரயத்தி ரஃபுல் யதைன் ஃபி தக்பீராத்தில் ஜனாசா, ஜனாசாவுடைய தக்பீரிலே ஒவ்வொரு இருக்கும் கையை தூக்குவதற்கு இது ஆதாரமாகும் என்று சொல்றார். அப்போ பிஜையும் தௌஹீது தான், சவுதியும் தௌஹீது தான், ஆனா சவுதி தௌஹீதுல கையை தூக்கணும். நாங்க சொல்லுவோம் பிஜையிட்ட கூடாது. அப்ப இதுதான் இது ஜனாசா விஷயத்துல. அப்போ ஒரு கேள்வி வருது, அப்ப பெருநாள் தொழுகைக்கு சரி இது சரின்னு எடுத்துக்கொண்டால் கூட இதை நீங்க பெருநாளைக்கு தானே எடுக்கலாம், இந்த ஜனாசாவுக்கு தானே எடுக்கலாம், பெருநாளைக்கு எங்க இருக்குதுன்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு ஹதீஸ் இருக்குது அகமது அபுதாவுதுல, அது பெருநாள் தொழுகை ஜனாசா எல்லாத்தையும் எடுக்கும், பிரச்சனை இல்லை. அது என்னன்னு கேட்டால், கான யர்ஃபா யதைஹி ஃபி குல்லி தக்பீரத்தின் கபுல ருக்கு என்று இருக்குது ஒரு ஹதீஸ் அபுதாவுதுலயும் அகமதுலயும். இப்படி யானைகளை என்னமோ சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து கேட்டால் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸை நம்ம அடித்து தருவோம். அமீர்கிட்ட சொன்னால் அடித்து தருவா இன்ஷா அல்லாஹ். நம்மகிட்ட வந்தானே இருக்குது, எடுத்து சனதோடு எல்லாம் கிளீனாக கொடுக்கலாம். வேறொரு அபுதாவுத் அகமதில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஒரு சஹாபி நபியுடைய தொழுகையை விளக்கி சொல்லிக்கிட்டு வந்து கடைசியில் சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க, நபி அவர்கள் ருக்குவுக்கு முன்னால் ஒவ்வொரு தக்பீரிலும் கையை தூக்குவார்கள். வழங்குதா? தொழுகையில ருக்குவுக்கு முன்னால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தக்பீரிலும் அல்லாஹ்வுக்கு கையை தூக்குவார்கள். அப்ப ஜனாசாவையும் எடுக்கும், பெருநாள் தொழுகை 7, 5, 12 எடுக்கும். இந்த இது சஹீஹான ஹதீஸ். அப்ப இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சா, அப்ப அதனால அந்த குர்ஆன் கட்டின விஷயத்தில் நாம் இஜ்மா சஹாபா எடுக்கையில் நமக்கு ஹதீஸ் ஆதாரம். ஜனாசாவுக்கும் பெருநாளைக்கும் கை தூக்குற விஷயத்தில் நாம் இஜ்மா சஹாபா எடுக்கையில் தெளிவான ஹதீஸ் நாம் முன் வச்சுட்டேன். இப்போ ரெண்டு ஹதீஸ். அப்போ அவங்க இந்த மாதிரி சொல்லி வழி கெடுக்க பார்க்குறாங்க. இதே போல அந்த ஷாஹித் அலியை வழி கெடுக்கிறதுக்கு இன்னொரு வேலை நடந்தது கிட்டத்தில். என்னன்னு கேட்டால், அந்த ஜமாத்தில் ஒரு ஆள் ஷாஹித் அலிக்கு ஃபோன் பண்ணுறார், அது அந்த வாட்ஸ்அப்பில் அப்படியே பதிஞ்சு நமக்கு அனுப்பியிருக்கிறார். நான் கேட்டேன், அது என்னான்னு கேட்டால் அந்த ஆளுடைய பேர் அதில் இல்லை, நமக்கு தெரியாது. அந்த ஜமாத்தில் உள்ளார் சொல்கிறாரு, ஷாஹித் அலி சாப் வந்துட்டு நான் லைப்ரரிக்கு போனேன், வாசிக சாலைக்கு போய் பைஹக் இந்த ஹதீஸ் கிதாபை தூக்குனேன், தூக்கி இந்த தக்கப்பல் அல்லாஹ் மின்னாவை பார்த்து கொஞ்சம் பார்ப்போன்னு பெரட்டி பார்த்தேன், அங்கே பார்க்க ஹதீஸ் இருக்குது. அறிவிப்பாளர் எய்யுது என்ற தரத்தில். அது என்ன அது? அந்த அறிக்கை இங்க பாருங்க. வாசிலா என்ற சஹாபி கூறுகின்றார், லக்கைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஈதின், பெருநாள் தினத்தில் நான் நபி அவர்களை சந்தித்தேன், சந்தித்து ஃபகுல்து சொன்னேன், தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்க என்று சொன்னேன், எங்களிடத்திலும் இருந்தும் உங்களிலிருந்தும் அல்லாஹ் இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வானாக. கால், உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நஅம், சரி என்று சொல்லிவிட்டு தகப்பல் அல்லாஹு மின்னாவ மின்க என்று நபி அவர்களும் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் பைஹக்கிலே இருக்கின்றது. இதனுடைய அறிவிப்பாளர் ஜெயித் அவர் சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி பைஹக்கில் இந்த ஹதீஸ் இருக்கும் போது இது இஷ்டியாக் அகமதுக்கு என்ன நடந்தது தெரியாது, அவருக்கு தவறிட்டு அவர் இந்த ஹதீஸை சொல்ல இல்லை இதுவரைக்கும், விளங்கிச்சா? சொல்ல இல்லை. அவர் என்ன சொல்ல வரணும்னா, அவங்க தக்க இந்த இஜ்மா சஹாபா தான் கொண்டிருக்காங்க இதுவரைக்கும், ஆனால் ஹதீஸ் தெளிவாக இருக்குது இது ஜெயித் என்று அவர் சொல்லி அவர் வழி கெடுக்கிறதுக்கு விடுவி பண்ண. அதனால நாங்கள் இஜ்மா சஹாபாயில் அங்கே ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஹதீஸை அதை எடுத்து நாங்கள் இங்கே ஆய்வு செஞ்சோம். செஞ்சு பார்த்தால் இது சஹீஹா என்ன வாசிலா நபிட்ட வந்து தக்கப்பலல்லா மின்னா மின் கண்டு சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லிட்டு அவங்களும் தக்கப்பலல்லா மின்னா மின் கண்டு சொன்னது சரிதானா என்று பார்த்தால் அது நிறைய விஷயம் இருக்குது. அதை சுருக்கம் என்னான்னு கேட்டால், இதில் ஒரு ராவி இருக்கிறார், அவர் பேர் வந்துக்கிட்டு முஹம்மது இப்னு இப்ராஹிம் அஷ்ஷாமி, பேர் முஹம்மத் இப்னு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மகன் முஹம்மத், இவர் ஷாமி, ஷாம் நாட்டை சேர்ந்தவர். இந்த ஐயஸ் இருக்குது இப்போ ஷாம், அந்த ஷாம் நாட்டை சேர்ந்தவர். இவர் சரியானவரா பிழையானவரான்னு பார்த்தால் இவரை பற்றி சொல்றாங்க, இவர் தாரக்குத்தினி, கால அபுல் ஹசன தாரக்குத்தினி கத்தாபுன், இவன் பொய்யன். யாரு 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 பொய்யர்? முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் ஷாமி கல்தாபுன்னு சொல்றார். இன்னும் சிலவங்க சொல்றாங்க இவர் விட்டு கட்டப்பட்டவர்களை ரவாத்தி செய்யக்கூடியவர் என்று நிறைய பேர் இவரை குறை சொல்றாங்க. அப்ப ஆக உயர்ந்தது இது நமக்கு போதும், ஏன்னா கல்தாப். அப்ப இந்த ஹதீஸா இது இல்ல, அவ பாருங்க பச்சை பொய் அவர் சொல்றார் இவருக்கு சாஹித் அலிக்கு, இது ஜெயித் என்ற சன இதுல தரத்துல இருக்குது, இது இஷ்யாக்காமலுக்கு கிடைக்காம இருந்துக்குங்கிறார். சரிங்களா? அப்ப என்னான்னு பார்த்தா இதுவும் சரியில்லை. அப்ப அவங்க இஜ்மா சஹாபாவை தான் பின்பற்றுறாங்க. அப்ப இந்த அகீதா சரியான பிழை. அப்ப பாருங்க எல்லாத்துக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது நமக்கு. அதுல இது வந்துட்டு நபி அவங்க செய்ய இல்லை. இப்ப ஒரு கேள்வி வருது என்னான்னு கேட்டா, அப்ப இது என்ன இதெல்லாம் வந்துதானே இருக்குது, வந்துதான் இருக்குது, இது என்ன குரான் ஹதீஸா? சஹாபாக்கள் இப்படி சொல்லிக்கிட்டாங்கன்னு இருக்குது, குரான் ஹதீஸ் இல்லை. அப்ப பாருங்க இந்த மக்களை வழிகெடுக்கிறதுக்கு சொல்லக்கூடிய இந்த பொய்களை பாருங்க. இப்ப அவரு பொய்ய விட்டுட்டார். இதே போல இன்றைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் கேட்டேன்னா சுபா, அது நம்மகிட்ட கால் மடிச்சு படித்த மாணவர் ஒரு பச்சை பொய்ய விடுகிறார் மக்களை அந்த இஜ்மா சஹாபாவில் தக்க வைக்கிறதுக்கு. சரியா? என்னான்னு கேட்க சொல்றாரு, நம்மட பேரெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் இஜ்மா சஹாபா எடுக்க கூடாதுங்கிறாங்க, பெருநாளைக்கு குளிப்பு இல்லைங்கிறாங்க, ஆனால் ஆதாரம் இருக்குது என்று சொல்றார். பைஹக்கில் உருவத்து பின் ஜுபைர் என்ற ஒரு சஹாபி குளித்தார்கள் பெருநாள் அன்றைக்கு. குளிச்சிட்டு சொன்னாங்களாம், இன்னஹா இது சுன்னத் இருந்தாங்களாம், இது சுன்னத். இத மொழிபெயர்க்கிறாரு அவரு, யாருன்னு ஒத்திரமில்ல, நம்ம ஹுதைஃபா, நம்ம படிச்ச மாணவர் தானே, நாம் அப்படி அவருக்கு படிச்சு கொடுக்க இல்லை வழிகேட்ட, நாம் அவருக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் படிச்சு கொடுத்தோம். சரியா? இந்த மாதிரி இந்த வழிகேடுகள் அது இது குர்ஆன் இல்லை ஜும்மாவுக்கு யாசெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு படிச்சு கொடுத்தது. ஆனால் அவர் போனது போற சைதான் வழிகெடுத்துட்டான். நாம என்ன செய்ய? மூசா நபி அங்கிட்டு போவோம் சாமிரிய வழிகெடுத்த மாதிரி. அப்போ ஒரு பச்சை பொய்யான பொய்ய ஒரு வழக்கம் கொடுக்கிறார் அவங்கள இஜ்மா சஹாபாவில் தக்க வைக்கிறதுக்கு. அப்போ ஒருவத்து பண்ணு சுபேர் குளிச்சிட்டு சொன்னாங்களாம் பெருநாள் தினத்தில் சுன்னான் ஆகலாம். அப்போ நீ அந்த மாதிரியா மொழிபெயர்க்கணும்? எப்படி ஒருவத்து பண்ணு சுபேர் பெருநாள் தினத்தில் குளித்து விட்டு சொன்னார்கள் வழிமுறை, அவ்வளவுதான். அவ்வளோ இருக்க வழிமுறை என்றார்கள். அப்ப எப்படி தமிழ்ல மொழிபெயர்க்கிறான்னு கேட்டால், இவர் குளித்து விட்டு சொன்னார்கள் நிச்சயமாக இது நிச்சயமான சொல்லில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்றார்கள், சொன்னார்கள். எனவே இது சுன்னத். அங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்ல, இது ஒரு பச்சை பொய், பிழையான மொழிபெயர்ப்பு. இது வெறுமனை சுண்ணாண்டு தான் இருக்குது. சரி, வெறுமனை சுண்ணாண்டு இருந்தால் அது மார்க்கமா? அதுதான் பிரச்சனை. இப்போ ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியில் அன்றைக்கு நம்ம விளக்கப்படுத்தணும், பள்ளிக்குள் வலது காலை வைப்பது சுன்னத் என்று இருக்குது. இது என்ன சுன்னத்? ஏன்னா சுன்னத்து பல வகை இருக்குது. சுன்னத்து ரசூல், ரசூலுடைய சுன்னத்து. சுன்னத்துல் ஹுலஃபா, ஹுலஃபாக்களுடைய சுன்னத்து. சுன்னத்துல் ஜாஹிலியான்னு ஒன்று இருக்கு, ஜாஹிலியத்துடைய சுன்னத். இதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு வழிமுறை. இந்த தமிழை நல்லா வளையம் கொடுங்க, வழிமுறை. அப்ப சுன்னத்து ரசூல், நபியுடைய வழிமுறை அப்படி வந்தா. சுன்னத்துல் ஹுலஃபா, ஹுலஃபாக்களுடைய வழிமுறை. சுனனுல் ஜாஹிலியா, ஜாஹிலிய வழிமுறை. இதே போல சுன்னத்து செய்ய கூடாத வழிமுறை. இதே போல சுனனு மண் காண கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவருடைய வழிமுறை. இப்படி எத்தனையே இருக்குது. அப்ப உருவத்து பொண்ணு சுபேர் குளிச்சு போட்டு சுன்னாண்டா, எந்த சுன்னா இது? யாருடைய சுன்னத்து? நபியுடையா, குலபாக்களுடையா, ஜாஹிலியத்துள்ளதா, அது முந்தி உள்ளதா, முன்னோர்களேதா, மக்கள் என்ன, பொதுமக்களுடைய சுன்னத்தின் வழிமுறை. சும்மா குளிக்கிறது அது ஒரு வழிமுறை, எல்லாரும் குளிப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறோம் சிங்களாக்க, தமிழாக்க, முழு பேர் அவங்களோட வழிமுறை பேர் நாளைக்கு என்ன செய்யறது? குளிக்கிறது. நோயாய்ந்தாலும் குளிப்பா, அது ஒரு வழிமுறை, அரபுல சுன்னத்து. அப்ப இவங்க எதை சொன்னாங்க? இல்ல, அதனாலதான் ஹதீஸ் கலையிலே வெறுமனே சுன்னத்து வந்தால் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. ஹதீஸ் கலையில அவர் குளிச்சு போட்டு இப்படி சொன்னார், எப்படி? இன்னஹு, இது சுன்னத்து ரசூல், முடிஞ்சது, இது ஹதீஸ். இந்த ரசூல் வராததுனாலதான் பிரச்சனை. ஹதீஸ் கலையில ரெண்டு கருத்து. ஒரு கூட்டம் சொல்லுது, இது சும்மா சொல்ல மாட்டான், சுன்னத் வெறுமனே மொட்டையா வழிமுறைன்னு சொன்னால் இது நபியுடைய வழிமுறை தான் எடுக்கணுங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சிலவங்க சொன்னா, இல்ல, இப்படிப்பட்டதை சிலர் முஸ்லீம்கள் எடுக்கிறார்கள், சில முஸ்லீம்கள் எடுப்பதில்லை. இப்னு ஹசம் சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்கள் எடுக்கவே மாட்டோம். இப்னு ஹசம் அவங்க ஹதீஸ் கலையறிஞர், நாங்கள் எடுக்கவே மாட்டோம். ஏனென்றால் இது நபி என்று நபியின் பக்கம் இணைக்கே இல்லை. அதனால சஹாபாக்கள் மனிதர்கள், இவர்களில் தவறு ஏற்படலாம். தவறை விட்டு யாரும் பாதுகாக்கப்படவில்லை நபியை தவிர. எனவே இது எந்த சுன்னத்துன்னு எங்களுக்கு தெரியாது, நபின்னு சொல்லாததுனால தெரிய மாட்டேங்கி, அதனால நாம இதை விடுவதுதான் சரி என்று அவங்க சொன்னா, நாங்கள் எடுக்கவே மாட்டோம். அப்ப ரெண்டு கருத்து இருக்குது அவங்களுக்கு மத்தியில். அப்ப நாம இதை பார்க்கும்போது நமக்கு வழங்க பாருங்க, கொஞ்சம் பேர் விட்டாங்க, கொஞ்சம் பேர் எடுத்தாங்க. இது அந்த விட்டவங்க ஏன் விட்டாங்க? சந்தேகம். அப்படித்தானே, சந்தேகத்தான விட்டிக்காங்க. இது நபி சொன்னதா இல்லையாண்டு. அப்ப ஹதீஸ் என்ன சொல்லுது? அப்ப நாம இருக்கிற வழிமுறை தான் சரி. ஏன் எங்களுக்கு ஹதீஸ் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஉ மா யுரீபுக, உனக்கு சந்தேகமானதை விட்டு விட்டு, இலா மா லா யுரீபுக, சந்தேகம் இல்லாதவைகளின் பால் செல் அப்படின்னாங்க. இது பலமான ஒரு ஹதீஸ் ஆதாரம் நமக்கு. அப்ப இஜ்மா ஸஹாபா, ஹுக்மன் மர்ஃபூ, மௌகூஃபு, தவாத்துர் அமலு, ஃபஹ்மு ஸஹாபா, சந்தேகத்துக்குரியது. அடிச்சு சொல்லல எங்களுக்கு நபி சொன்னது. அப்ப நாம இந்த ஹதீஸின் படி சந்தேகம் இல்லாதது ஃபால நபி, ஃபால நபி, அக்கர நபி, அங்கதான் போகணும். அதனால மசூத் அஹமதம் எழுதியிருக்கிறாரு, இது ஹதீஸ் அல்ல. எழுதியிருக்கிறாரு, இது ஹதீஸ் அல்ல. சஹாபாக்கள் சொன்னது கேள்வி. அப்ப ஏன் சஹாபாக்கள் கால நபி என்று சொல்ல இல்லைன்னு கேட்டால், அவர்கள் ஒரு பேணுதலுக்காக விட்டு விட்டார்கள். ஏன் சந்தேகம் வந்துட்டு அவங்களுக்கு, இது நபி சொன்னதானே, சந்தேகம் விட்டுட்டாங்க. அப்ப சந்தேகமானது எப்படி எடுக்கிறது? ஏன்னா உண்மையாக இருந்தால் உடனே கால நபின்னு சொல்லிடுவாங்க, பால நபின்னு. அவங்களுக்கு சந்தேகம் வந்திக்க, அதனால தான் விட்டுட்டாங்க. இது ரெண்டு அவரே எழுதுறாரு. இதே போல மசூத் அஹமத் மகனும் அவர்கள் அவருடைய கிதாபுல, இது ஹக்கீகத்தன் ஏ ஹதீஸ் நஹி ஹே, உண்மையிலே இது ஹதீஸ் இல்ல. எது மௌகூஃபு, இஜ்மா ஸஹாபா, ஹுக்மன் மர்ஃபு, ஈக்கிற, இது உண்மையிலே ஹதீஸ் அல்ல. தூங்குறா, உண்மையிலே ஹதீஸ் அல்ல இது. அப்ப என்ன இது? என்ன இமாம்கள் ஹதீஸ் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். பாத்தீங்களா எப்படி தெளிவா எழுதுறாண்டு, ஹதீஸ் இல்லையா உண்மையிலேயே. ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த பேரை கொடுத்திருக்காங்களா ஹதீஸ் என்று? அங்கேயும் கழிவு வருது. ஏன் கொடுத்தாங்க? எல்லாத்தினும் எஹ்தியாத்தன், பேணுதலுக்காக வேண்டி நபி அவர்கள் சொன்னார்கள் செய்தார்கள் என்று சொல்ல இல்லையா? பார்த்தீங்களா எப்படி தெளிவா இருக்கிறது. அப்போ சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலா இருந்தா, சந்தேகத்தெல்லாம் விட்டதா சொல்றான், ராவி விட்டதா அவங்க விட்டதே தெரியாது. அப்ப நாம தெளிவான ஹதீஸ் இருக்கும் போது சந்தேகமானதை விட்டு விட்டு, ஏன்னா சந்தேகம் இல்லாத என்பால் போங்கண்டா, நமக்கு காலன் நபி பாலன் நபி அக்கர நபி தான் சந்தேகம் இல்லாதது. மற்றது செய்து கொண்டிருந்தோம், சொல்லிக் கொண்டிருந்தோம், சொல்லப்பட்டது, தடுக்கப்பட்டது, வெறுமனை முட்டையா சுண்ணத்து, இதெல்லாம் சந்தேகத்துக்குரியது, எடுக்கக்கூடாது. நாம தெளிவானதை மட்டும் எடுக்கணும். ஏன்னா குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது, விசுவாசிகள் வந்து இந்த சந்தேகம் கொள்ள மாட்டாங்க, அவங்க சந்தேகம் கொள்ள மாட்டாங்க உண்மை விசுவாசிகள். அப்ப இந்த சந்தேகம் வந்தா நாம அவங்க கொள்வானு விட்டுட்டு சும்மா வைக்க வேண்டியான, உறுதியின் பால் தான் நாம போகணும். அப்ப இது அவங்களுக்கு வழங்க மாட்டிக்கா வழங்குதா? அல்லாஹு அலம். எப்படியே மக்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப இவர் சுருக்கம் இதுதான், இஜ்மா சஹாபாவை மௌகூஃபு என்ன, ஹுக்மன் மர்ஃபூ, கயாசு, ஃபஹ்மு சஹாபா, தவாத்துரல் அமல், இதுகளெல்லாம் நாம எடுக்க மாட்டோம். அதுலேயே அந்த அவர் சொல்றார், நம்ம மாணவர் ஹுதைஃபா என்ன உமர் அலி நேரத்தோட சொன்னாரு, 7-8 இந்த மூலாதாரங்களை பின்பற்றுறாங்க பாகிஸ்தான் என்று சொல்லிவிட்டு இப்போ 3 இறங்கிட்டாரு. நாம சொன்னா சுருக்கி எடுத்தா 3 வரும், என்ன குர்ஆன் ஹதீஸ் வரலாறு, அவங்க வரலாறுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிடும். இது முழுவதும் வழிகேடுதான், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நேர்வழி, மற்றதெல்லாம் வழிகேடுதான். அதான் நாம சொன்னது 3 வாங்க. அவங்க அடிக்கடி சொல்றாங்க, என்ன இப்படி அடுக்கிக்கிட்டு போற அடுக்கிக்கிட்டு போறாருண்டு, அப்ப அவங்களுக்கு கேட்கறது மன வருத்தமா இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஆறுதல் அடையட்டுன்னு சொல்லி அதை சுருக்கி நான் சொன்னேன், 3 வச்சுக்கொள்ளுவோமே. ஏன்னா நாங்க 2 குர்ஆனும் ஹதீஸும், பாகிஸ்தான்ல 3 குர்ஆனும் ஹதீஸும் வரலாறும், வரலாற்றுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிடும். ஆனா எல்லாம் வழிகேடுதான், அதுல எந்த சந்தேகம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நேர்வழி. அப்ப இந்த மாதிரி பாருங்க, இந்த பிழையான வழியில இருக்கக்கூடியவங்க மக்களை வழிகெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. எங்களுடைய கடமை நாங்கள் சொல்ல வேண்டியதான், அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு இதாயத்தை கொடுப்பான். அதே போல இந்த அன்றைக்கு கடிதம் எழுதி வாசித்தது உங்களுக்கு தெரியும், அந்த ஆஷிக்குண்டு ஒரு ஆள் இதிலிருந்து முர்த்ததா போய் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அந்த ஐஎஸ்ஐ பற்றி நிறைய கிளிப்புகள் பேசி பேசி கொடுக்கிறாரு. பார்த்தா நிறைய குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகள் இட்டு கட்டப்பட்டவைகள் எல்லாம் போட்டு அதான் ஹக்கு எல்லாரும் அங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய குறிப்புகள் எடுத்திருக்குது. இன்ஷாதான் நாங்கள் அதில் இஸ்லாமிய உலகம் இப்போ 2வது பாகம் நடத்த வேண்டிய கட்டாயம், பெருவாயு சந்தேகங்கள்லாம் கிளப்பியிருக்கிறோம், அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் கொடுக்கணும். இன்ஷாலா அடுத்த இதில் நடத்த வேண்டியிருக்குது. இதில் என்னமோ யாருக்கும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மினசுன்னா அன்றைக்கு நாம சொன்னோம், மினசுன்னாண்டு கொஞ்சம் இருக்குது, சுன்னத்தின் உள்ளது அவ்வளவுதான். சுன்னத்து நபின்னு வந்தா ஹதீஸா போயிடும், வெறுமனே மினசுன்னா இது கொஞ்சம் இருக்குது. நாங்க பார்த்த மட்டும் எல்லாத்துக்கும் ஹதீஸ் இருக்குது. அந்த மினசுன்னாண்டு மொட்டையா வந்திருக்குத, அதுக்கு வேற இடத்துல பார்த்தா ஹதீஸ் இருக்குது, அவர் பிரச்சனை இல்லை. இந்த பள்ளிக்குள்ள கால் வைக்கிறதுக்கு மட்டும் ஹதீஸ் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வருது, மின சுன்னா சுன்னத்தில் உள்ளதுதான், திருமணம் முடிச்சா ஏன்னா விதவையாகிந்தா 3 கன்னியாகிந்தா 7 சுன்னாண்டு இருக்குது. வெறுமன யாருடைய சுன்னா, யாருடைய சுன்னா நமக்கு தெரியாது. இந்த படிக்கு ஹதீஸ்களை தேடி பார்க்கல, ஹதீஸ்ல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா இப்படி சொன்னது, விதவைக்கு 3 நாள், கன்னிப்பெண்ணுக்கு 7 நாள். அங்கே இருக்கிறது, இருந்தால் பச்சேரி, இல்லாத இடத்துல என்ன செய்தது? வெறுமனை சொன்னது எந்த என்ன சொன்னது யாருக்கு தெரியும்? அதனால தான் ஹரிஸ் காலையில் 2 பிரிஞ்சது அவங்க. ஏன்னா அந்த இப்னு ஹஸம் அவங்களும் இன்னும் சில ஆளுக்கு அந்த சப்பாகு அந்த அவங்களாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் இதை எடுக்கவே மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஏன்னா மனிதர்கள் இவங்க தவறு ஏற்படுவதற்கு இடம் பாடிக்கு. அடுத்து அவனோட பிள்ளையான இது பாருங்க. அப்போ முந்தி என்ன சொன்னாங்க? இஜ்மாவு சஹாபா இல்லைன்னாங்க. அப்போ கேட்டாங்க அங்கே ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு, இப்போ இருக்குன்னு சொல்கிறீங்க சொன்னாலே இலங்கையில் உள்ளவங்க வழிகட்டு போயிடுவாங்க. அதுதான் நான் அப்படி சும்மா போய் அதே தான் இப்போ ஒரு ஒரு ஆள் போய் சொல்லிக்காரு ஷாஹித் அலிக்கு பைஹக்கில் இருக்குது அது சனது ஜெயிது தக்கபரல்லாவுக்கு. இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு மற்றவங்கள சொல்கிறாங்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும். என்ன இருக்கிறா வேற இல்லையே? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.